இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை பா ஜெயப்பிரகாசம் அவர்களுடைய ஒரு ஜெருசலம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. தனது சிறிய பூ பாதங்களால் ஏழே வயதை அவன் கடந்திருந்தான். அவனுக்கு நல்ல நினைவு இருக்குது. அது ரொம்ப ஒரு சோகமான ஒரு நிகழ்ச்சி. அது அப்படியே அவனோட உள் மனசில் அப்படியே உறங்கிட்டே இருக்குது. அப்போ அது எப்பயாவது அவனோட நினைவில் ஏதாவது ஸ்பரிசங்கள் பட்டால் கூட அப்படியே சிலிர்த்துக்கிட்டு அது எழுந்துக்கும், அப்புறம் திருப்பியும் உறங்கிடும். சில நினைவுகள் எல்லாருக்கும் அப்படித்தான். அம்மாவோட கூந்தலை பிடிச்சி வலது கையால் அவங்க அப்பா ஓங்கி அடித்தார். அம்மான்னு அவங்க அம்மா அலறி அப்படியே அழு ஆரம்பித்தாங்க. அடிவயத்தை பிடிச்சிக்கிட்டு அவங்க அம்மா சுருண்டு கீழே விழுந்தாங்க. கூந்தலை பிடிச்ச கை இன்னும் விடவே இல்லை. கீழே விழுந்தவள அப்படியே தரையில் தர தரன்னு பிடிச்சி அவங்க அப்பா இழுத்ததும் கதறி அழுதுகிட்டு இருந்த அவங்க அம்மா அப்படியே அலறினதும் அவங்க அப்பா ஓங்கி அவளோட இடுப்பில் ஒரு அடி அடித்தது எல்லாமே அவனுக்கு நினைவில் இருக்குது. அவங்க அம்மாவோட முந்தானையை பிடிச்சிக்கிட்டு அவனும் அவன் அண்ணனும் சின்ன தங்கச்சியும் சேர்ந்து கதறினாங்க. அவங்களுடைய கதறலை கேட்டு பக்கத்து வீட்டில் இருந்த சித்தப்பா வேகமாக வந்து அவங்கள விலக்கி விட்டாங்க. பாட்டி அப்பாவை பெற்ற வாசலில் தான் உட்கார்ந்துருந்தா. ஆனால் மருமக அடிபட்டு சிதப்படுறதை பார்த்து பொன்னையா என்ன இது நிறுத்துன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலை. இப்போ அம்மாவை திண்ணையில் படுக்க வச்சுருந்தாங்க. மரணம் அதோட விதையை அவன் உடம்பு முழுக்க தூவிட்டு போயிருந்தது. விட்டு விட்டு சுவாசம் வந்துக்கிட்டே இருந்தது. எப்போ உயிர் போகும் அப்படிங்கிறதே தெரியல. வயத்தில் உத விழுந்ததுனால சின்ன கர்ப்பம் கலைஞ்சி போய் ஒரு நாள் என்னாச்சு, கொல்லைக்கு போகும்போது அவங்க அம்மா ரொம்ப தாகம் எடுத்து அங்கே இருந்த ஒரு புளிச்ச தண்ணீரை எடுத்து குடிச்சிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு ஜன்னி கண்டுடுச்சு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. இப்போ அவங்க அம்மா நினைவழுந்து மூச்சடங்கி போய் அப்படியே கிடக்கிறாங்க. சுற்றிலும் எல்லா பெண்களும் ரொம்ப சோக முகத்தோடு அதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு புழுக்கம் இருந்தது அந்த இடத்துல. அவனையும் அவனோட அண்ணனையும் பக்கத்தில் கூப்பிட்டாங்க. முந்தானையால் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு மங்கையர்க்கரசி அர்த்தம் தான் சொன்னான், அம்மாவுக்கு அன்னப்பால் விடுங்க மக்களே அப்படின்னு. அவனை தன்னோட அணைச்சிக்கிட்டு அப்படியே கண்ணீரை தொடச்சி அவன் முகத்தை பார்த்தா. அவங்க அத்தையோட முகத்தில் ஒரு ரொம்ப வேதனையான ஒரு புன்னகை இருந்தது. ஐயோ மக்களேன்னு இவங்களை பார்க்கும்போதே அவளுக்கு அழுக வந்தது. முதல்ல அண்ணன் முதல்ல பால் ஊற்றிட்டு வந்தான். சின்ன வயசுலேருந்தே சோகங்களை மௌனங்களாக ஏற்றுக்கிற பக்குவம் அவன் அண்ணனுக்கு இருந்தது. அதனால தான் உள்ளுக்குள்ளேயே இறுகி போய் அந்த உடம்புல வளர்ச்சியே இல்லாமல் கட்டையாக ஒல்லியாக நறுங்கி போயிருப்பான் அவன் அண்ணன். அந்த அவங்க அம்மா படுத்திருந்த இடத்துல அவங்க அம்மாவோட தலைமாட்டில் அந்த அம்மாவை பெத்த பாட்டி உட்கார்ந்துருந்தா தலையில் முக்காடு போட்டுட்டு. ஒரு வாரமாக அவளை அதே இடத்துல எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த மெலிஞ்ச எலும்பு கூட்டிலருந்து எங்கேருந்து தான் இவ்வளோ கண்ணீர் வருமோ தெரியாது. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அவள் ரெண்டு குழந்தைகளை பெற்றா. மூத்தவ கல்யாணமாகி மொதல் வருஷத்துலேயே இறந்து போயிட்டா. ரெண்டாவது இவ இப்போ மரணப்படுக்கையில் இருக்கா. தனக்கு முன்னாடி தன்னோட ரெண்டு குழந்தைகளும் இறந்து போகிறத பார்க்கறதுக்கு அவள் அப்படியே ஒரு மாதிரி கல்லாகியே போயிட்டான். தனக்கு முன்னாடி தான் செல்வங்கள்லாம் சுடுகாட்டுக்கு போகுதே அப்படிங்கிறது அவளை ஒரு மாதிரி நொறுக்கி போச்சு. மூத்தவ தான் மட்டுமாவது போய் சேர்ந்தா. ரெண்டாவது இவ மூணு குழந்தைகளோட அப்படியே விட்டுட்டு போகிறாளேன்னு பார்க்க இவனுக்கு ரொம்ப அந்த பாட்டிக்கு அதை பார்க்க சகிக்கலை. வா மகனே பாலூத்து, உன் புண்ணியத்தில் அம்மா பிழைச்சி எழணும் அப்படின்னு மங்கையர்க்கரசி அத்தை தான் இவனை கூட்டிகிட்டு போனான். உன் கை ராசியால் அம்மா பிழைச்சிடணும், உயிர் கொடு சாமி அப்படின்னா. எல்லாரும் அதை வேதனையாக பார்த்தாங்க. அவள் கண்ணில் அப்படியே நீர் முட்டிகிட்டு இருந்தது. இது வரைக்கும் அவங்க கண்ட காட்சியிலே இந்த இடம் ரொம்ப துக்கப்பட்டு போயிருந்தது. அவனாலேயும் அழுகையை அடக்க முடியல. பாலில் பஞ்ச தொட்டு அம்மாவோட வாய்க்கிட்ட கொண்டு போனவன் ஓன்னு கதறி அழுதான். பால் செதறி அவங்க அம்மாவோட முகத்துலேயும் கழுத்துலேயும் விழுந்தது. அப்படியே கண்ணை தொடச்சிக்கிட்டு அவங்க அம்மாவை பெற்ற பாட்டி குனிஞ்சி நாகம்மா அப்படின்னு கூப்பிட்டான். சின்னவன் வந்திருக்கான் பாரு அப்படின்னா. தாயை பார்த்தவனே கையை நீட்டி பாலுக்கு போகிற பாப்பாவை பார்த்து பாட்டி வந்து அணைச்சிக்கிட்டான் அந்த சின்னவளை. அழுது அழுது கத்தி முகம்லாம் வீங்கி ஒரு சின்ன வெள்ளரி பழத்தை மாதிரி இந்த அந்த குழந்தைய அம்மா கிட்ட நீட்டி அந்த பாட்டி ரொம்ப உருக்கமாக கேட்டாள், இதுங்களெல்லாம் விட்டுட்டு நீ போக போறியா மகளே அப்படின்னு. ஆனால் அவங்க அம்மாவோட விழிகள் அப்படியே மேலே வெறிக்க பார்த்துட்டு இருந்தது. சாவோட திரையை விளக்கிட்டு தனக்கு பிரியமானவர்கள்லாம் சீக்கிரம் பார்த்துடணுங்கிற மாதிரி அந்த பார்வை இருந்தது. அப்படியே அவள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. விழிகளை திறந்த அம்மா ஒரு முறை அவஸ்தையோடு இவனையும் பார்த்தான். அழுகிற கை குழந்த மேலே, அப்படியே அந்த சின்ன பையன் மேலே அவள் பார்வை அப்படியே பதிஞ்சு இருந்தது. லேசாக ஏதோ சொல்கிற மாதிரி அவள் இதழ்கள் அசைஞ்சுது. மறுநாள் பள்ளிக்கூடத்தில் செல்லம்மா டீச்சர் இவனை கூப்பிட்டு அனுப்பிச்சு, குமாரசாமி நீ வீட்டுக்கு போ, உங்கள் அண்ணன் வந்திருக்கான் பாரு அப்படின்னு இவனை பள்ளிக்கூடத்துலேருந்து வெளில அனுப்பிச்சாங்க. அவன் வாசலை விட்டு கீழே இறங்கும் போதே அவங்க அண்ணன் கை குழந்தை இடுப்பில் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். அவன் முகம் அப்படியே இருண்டு சாம்பலாகி இருந்தது. அவன் அண்ணனை முகத்தை பார்த்தான். இடுப்பில் குழந்தைய அணைச்சிக்கிட்டு, தம்பி அம்மா செத்து போச்சு அப்படின்னான் அவன். அந்த காலம் எல்லா திசைகள்லேயும் பஞ்சம், உழுதுகள் ஊனி எங்கேயுமே முளைக்கலை. குதிரைக்கு போடுற கொள்ளு மட்டும்தான் அப்பப்போ அங்கங்கே கிடைக்கும். அப்படி ஒரு பஞ்சம். எது கிடைச்சாலும் அதெல்லாம் அவங்களுக்கு உணவாச்சு. ஏதோ ஒரு காய் என்னன்னே தெரியாது, அதை அவிச்சு சாப்பிடுவாங்க. மஞ்சக்காமலை வந்துடும், வயிற்று போக்கு வந்துடும். தினம் இடுகாட்டில் ஏதோ ஒரு அக்னி புஷ்பம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தர் இறந்துக்கிட்டே இருப்பாங்க. என்னைக்கோ ஒரு நாள் ஒரு சின்ன மலையில் பூத்த சாம்பலில் சுடுகாட்டில் உரம் கொண்டு கோரப்புற்கள் நிறையா சுடுகாட்டில் வளர ஆரம்பிச்சிருந்தது. முதல்ல மத்தி ராமசாமி தான் எல்லாருக்கிட்டேயும் வந்து சொன்னான். மத்தி ராமசாமி என்ன சொன்னான்னா, கோரப்புற்கள் எங்களா பக்கமும் அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னான். எல்லாரையும் கூப்பிட்டான். கையில் ஒரு கொத்து கோரப்புள்ள கொண்டு வந்து அதில் இருக்கிற மண்ணெல்லாம் அந்த துணுக்குகள்லாம் தட்டிட்டு சொன்னான், டே சுடுகாட்டில் கோரப்புல் பூத்திருக்கு, நான் பிடிங்கி வந்தேன், இப்போ பாரு யார் யார் வரீங்க அப்படின்னு கேட்குறான். அது எதுக்காம் அப்படின்னு இந்த சின்ன பையன் கேட்டதுக்கு மந்தி ராமசாமி சொன்னா, கோரப்புள்ளுக்கு கீழே சின்ன சின்ன கிழங்கு இருக்குது பார்த்தியா அப்படின்னா, குண்டு குண்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டான். இம்னூண்டு இம்னூண்டு இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக அவன் சொன்னான். குமாரசாமி அவன் பக்கத்தில் போய் நின்னான். நானும் வரேன் அப்படின்னான். டே நீ சின்ன பையன், சின்ன பையன்லாம் வரக்கூடாது, பயந்து போயிடுவீங்க அப்படின்னு மந்தி ராமசாமி சொல்லும்போது குமாரசாமியோட முகம் ரொம்ப வருத்தமாக இருந்தது. சுடுகாட்டை ஒட்டி அந்த வண்டி பாதை போச்சு. வண்டி பாதை வழியால் வடகாட்டுக்கு போகிற போதெல்லாம் அந்த குருதவாளி விதைக்க போகிற போது, களை எடுக்கிற போது, எல்லா சமயமும் அந்த சாயந்தர வேளையில் சுடுகாட்டை தாண்டும் போது அம்மாவை எரித்த இடத்த அவன் பார்த்துக்கிட்டே போவான். குமாரசாமி வடக்கு மூலையில் ஓட மரத்து கிழக்க தான் அவங்க அம்மாவை எரித்தாங்க. பச்சை மரங்களை வெட்டி அடுக்கி அது மேலே எரியூட்டி அம்மாவை படுக்க வச்சுருந்தாங்க. நடுங்கின கைகளில் அம்மாவை சேர்த்து கட்டப்பட்ட கைகளை கீழே சேல துணியால் அப்படியே அவள் படுத்திருந்ததை பார்க்கும்போது இன்னும் அவனுக்கு நினைவு இருக்குது. வாய்க்கரிசி எடுத்து அவங்க பாட்டி அம்மாவோட வாயில் போட சொன்னான். பார்வையை மறைச்சி அந்த கண்ணீரை தொடச்சிக்கிட்டே அம்மாவோட முகத்தை கூர்மையாக பார்த்தான். அதுக்கப்புறம் அம்மாவோட நெத்தியில் முத்தமிட்டான். ரெண்டு கைகளையும் விரித்து, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டீங்களே மக்களே அப்படின்னு அவங்க பாட்டி அலறினதை அவன் அப்போ தான் பார்த்தான். அப்போது அவனோட அந்த பாட்டியோட குரல் அப்படியே மங்கி போய் ஜீவனே இல்லாமல் இருந்தது. எல்லாத்தையும் இழந்துட்ட விரக்தியில் ரெண்டு கைகளையும் கூப்பி அம்மாவை நோக்கி கூப்பி, நீ மகராசியாக போயிட்டு வா மக்களே அப்படின்னு அவங்க பாட்டி சொன்னான். அப்படியே அந்த கண்ணீர் பார்வையை மறைக்க அவன் அம்மாவுக்கு வாய்க்கரிசி போட்டான். அவன் அண்ணன் தங்க ஆறு மாத கை குழந்த அப்பா பாட்டி அத்தனை பேரோட இதயங்களும் சேர்ந்து ஒன்றா எரியிற மாதிரி இருந்தது. அந்த செதை எரிஞ்சுது. சுடுகாட்டு பக்கம் போகிறதுக்கு சின்ன குழந்தைங்கள்லாம் பயப்படுற போது அவன் மட்டும் அங்கே போகிறதுக்கு எப்பயுமே சந்தோஷப்பட்டான். ஏன்னா ஊரில் ஏதாவது இழவு விழுந்தால் கூட அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. ஏன்னா பாடையோட கூடவே அவனும் அவங்க அம்மா எரித்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வரணும்னு அவனுக்கு அது ஒரு வாய்ப்பாகவே இருந்தது. ஊரில் யார் செத்தாலும் இந்த சிறுவன் மட்டும் அந்த சுடுகாட்டுக்கு போயிடுவான். இப்போது மத்தி ராமசாமி இந்த மாதிரி சுடுகாட்டுக்கு போகணுன்னொடனே குமாரசாமிக்கு ரொம்ப சந்தோஷம். சின்ன பையன்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இது, இவன் சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறானேன்னு. சுடுகாட்டில் கோரப்புல் பூத்திருக்குன்னு சொன்னபோது அவங்களால நம்பவே முடியல. மந்தி ராமசாமி தலையை சாஞ்சிக்கிட்டு தெற்கத்திக்காரங்களுக்கு இடையான பாஷையில் சொன்னான், டே நம்முனா நம்புங்க, நம்ம கிட்டே போங்க, சுடுகாட்டில் கோரப்புல் பூத்து குமரியாகி சரமாக கிடக்கிடோய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு ஓடினான். எல்லாரும் அவன் பின்னாடியே ஓடினாங்க. பயங்கர வெயில், பாதங்கள் சூட்டில் அப்படியே வெந்து போச்சு. வண்டிப்பாதை புழுதியில் வேக வேகமாக ஓடுறாங்க. சுடுகாட்டுக்கிட்ட போகும்போது அவங்களுக்கு அப்படியே வாயடைஞ்சு போச்சு. ஏன்னா மந்திராமசாமி சொன்ன மாதிரி அங்கே எல்லா பக்கமும் கோரப்புகுள்ளாக இருந்தது. சுடுகாட்டில் அந்த சின்ன சின்ன கோரப்புற்கள் செல்லமான சிடுங்களோடு ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு பெரிய சாம்பல் சாம்ராஜ்யம் மாதிரி இருந்தது. 12 வருஷங்களாக பேசாத வானம் என்னைக்கோ ஒரு நாள் ஊமையம் ஒளி மாதிரி பேசின போது இந்த கோரப்புற்கள் அப்படியே உரம் பற்றி அப்படியே எழுந்திருந்துக்கிறத பார்த்துருக்காங்க. அப்படியே வேகமாக உள்ளே போகிறாங்க. போய் கோரப்புள்ள பறித்து பறித்து பார்க்குறாங்க. அது கீழே குட்டி குட்டி கிழங்கு இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்றாங்க. அது ரொம்ப தித்திப்பாக இருக்குது. சூடு தாங்காத போது வேக வேகமாக அந்த காலில் வெறும் காலோட போயிருக்காங்களா, ஒரே வெயிலா அதை பறிப்பாங்க, சாப்பிடுவாங்க. ரொம்ப கால் சுடும்போது மர நிழலில் போய் நின்றுப்பாங்க. மந்திராமசாமி ரெண்டு கைகளும் அகலமாக விரித்து கால்களை பரப்பிக்கிட்டு அந்த புல் வளர்ந்திருந்த ஒரு பிரதேசத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். தற்செயலாக அப்போ தான் பார்க்குறான் குமாரசாமி. அவனுக்கு அப்படியே கோபமாக வந்தது. ரொம்ப மூர்க்கமான குரலில் அந்த கூட்டத்தோட தலைவி மாதிரி இருந்த மல்லம்மா கிட்டே சொன்னான், அவனை அங்கேருந்து போச்சொல்லு அப்படின்னு. ஏன் அப்படின்னு எல்லாரும் அவனையே பார்த்தாங்க. அது எங்கள் அம்மா செத்த இடம் அப்படின்னா. ஒரு கணம் எல்லாரும் மௌனமாக இருந்தாங்க. கால்களையும் கைகளையும் அகல பரப்பிட்டு நின்றுட்டு, இதை நான் தான் பார்த்தேன், வேற யாரும் பறிக்கக்கூடாது அப்படின்னு மந்திராமசாமி சொன்னான். உங்கள் அம்மா சத்த இடம்னு பட்டயம் எழுதி வச்சிருக்கா அப்படின்னு கேட்டான். அவனை போ சொல்லு அப்படின்னு திருப்பியும் குரலில் வேற மாதிரி கொஞ்சம் கெஞ்சற குரலில் குமாரசாமி கேட்டான். அவன் அடைவயத்துலேருந்து புஸ்ஸு புஸ்ஸுன்னு ஒரு மாதிரி சத்தம் வந்தது. அவன் முகம் அப்படியே ஊதி போய் விகாரமாக ஆச்சு. அழறத்துக்கு முந்தின இடத்துல அவன் இருந்தான். அவன் குரலில் அப்படியே வார்த்தைகள் தடுமாறுற மாதிரி இருந்தது. டே, அது எங்கள் அம்மா செத்த இடம், பறிக்காதடா அப்படின்னான். மந்திராமசாமியோட கையில் அடங்காமல் புள்ள சேர்ந்து சேர்ந்து அவன் பறிக்க ஆரம்பித்தான். அந்த இடத்துலருந்து அலட்சியமாக சின்ன சின்ன கட்டாக கட்டி ஓரத்தில் வச்சு திருப்பி மறுபடி அதே இடத்துக்கு போனான். தாவி தாவி பறித்திட்டு இருந்தவன் முதுகில் ஓங்கி ஒரு ஒத விழுந்தது. அந்த சுடுற மணலில் குப்புற விழுந்தான். அவன் அந்த தாக்குதலை அவனை எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்குள்ளேருந்து அவன் விடுபடுறதுக்குள்ளே அவன் முதுகு மேலே ஏறி அவன் தலைமையை இறுக்கி பிடிச்சி அழுத்தி குமாரசாமி கத்தினான். இனிமே எங்கள் அம்மா செத்த இடத்துல நீ இதை பறிப்பியா அப்படின்னு கத்தினான். அந்த அடிபட்டவனோட அடிவயிறும் மார்பும் அந்த சுடு சாம்பலில் அப்படியே தீயாக தகிச்சது. அவனை போட்டு இறுக்கி அடி அடின்னு அடித்தான் குமாரசாமி. இனிமே பறிப்பியாடா, எங்கள் அம்மா செத்த இடத்துல பறிப்பியாடா அப்படின்னு மந்திராமசாமி எவ்வளவோ திமிர பார்த்தான், ஆனால் தோத்து போனான். இன்னும் வெறியோட குமாரசாமி கத்திக்கிட்டே இருந்தான். இப்போ வரியாடா பார்க்கலாம் அப்படின்னு கத்தி கத்தி அவன் அப்படியே களைச்சே போனான். அவன் களைப்படிஞ்சு ஒரு மாதிரி தொய்ய விட்ட போது ஒரே உசுப்பில் அவனை உதறி கீழே தள்ளிட்டு தூர போய் விழுந்தான் மந்திராமசாமி. மந்திராமசாமி கைகளை கீழே ஊனி தடுமாற்றத்தோடு மெதுவாக எழுந்து நின்னான். உடம்புல ஒட்டியிருந்த அந்த சுடுமண்ணலை தொடச்சிக்கிட்டு நொண்டி நொண்டி ஒரு மாதிரி நிழலுக்கு போனான். என்ன நடந்தது அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எல்லாம் திகச்சு போய் நின்றுட்டு இருந்தாங்க. பஞ்சத்துலேயும் பெருவாரியாக செழித்து போன உடம்பு கொண்டவனை அவனை விட சின்னவனாக அந்த பையன் எப்படி தூக்கி போட்டான் அப்படின்னு யாருக்குமே புரியல. யாருனாலையும் நம்பவும் முடியல. அதிர்ச்சியாகி எல்லாரும் அங்கே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பார்த்தபோது சித எரிஞ்ச அந்த சுடு சாம்பல் மண் மேலே ஒரு சிறு பாலகன் தண்ணீரில் நீச்சல் அடிக்கிற மாதிரி அப்படியே குப்புறப்படுத்திக்கிட்டு அம்மாவை எரிச்ச இடத்த அணைச்சி அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தோம்.